புதிய சின்ன பதிவை சீர்கழிய திருமுகம் அதிகாரம் 4 அறிவுரை பகுதி ஒன்றிய திருத்தல் வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய கைதியாகினால் உங்களுக்கு அறிவுறுத்ததாவது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்துங்கள். நிறைவான காட்சியை சாந்தமும் பொறுமையும் உள்ளவர்களாய் நடந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவி அளிக்கும் ஒருமைப்பாட்டை சமாதானம் என்னும் பிணைப்பால் காப்பாற்ற கண்ணும் கருத்துமாயிருங்கள். ஒரே நம்பிக்கையில் பங்கு பெற நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே நம்பிக்கை இருப்பது போல் ஒரே உடலும் ஒரே ஆவியும் உண்டு. அவ்வாறே ஒரே ஆண்டவர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் உண்டு. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையும் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லாரிலும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆனால் கிறிஸ்து கொடுக்க விரும்பிய அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டது. ஆகையால் தான் அவர் உன்னதத்திற்கு ஏறி சென்ற போது பகைவரை கைதியாக்கி கொண்டு சென்றார், மனிதர்களுக்கு கொடைகளை அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஏறி சென்றார் என்பதனால் முதலில் மண்ணுலகின் கீழ்ப்பகுதிக்கு இறங்கினார் என்று விளங்குகிறது என்றோ. கீழே இறங்கியவர்தான் 7 உலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். இங்கேனும் சென்றது அனைத்தும் நிறைவேற செய்வதற்கே. பின்னர் அவர்தம் கொடைகளை அருளி சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியின் தூதுவர்களாகவும், ஆயர்களாகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். கிறிஸ்து உடலை கட்டி எழுப்பவும், திருப்பணிக்குரிய வேலையை முன்னிட்டு இறைமக்களை பக்குவப்படுத்தவும் அக்கொடைகளை அழித்தார். இவ்வாறு இறுதியாக நாம் எல்லாரும் கடவுளின் திருமகனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பாட்டை எய்துவோம். கிறிஸ்துவனுடைய முழு பருவத்தின் அளவை அடைந்து முதிர்ச்சி பெற்ற மனிதனாவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளாய் இருத்தலாகாது. மனிதனுடைய சூழ்ச்சியையும் கைதேர்ந்த ஏமாற்று வித்தையையும் நம்பி அவருடைய போதனைகளாகிய காற்றால் அங்கும் இங்கும் அலைக்கழிக்க கூடாது. அன்பிலே உண்மையை பற்றி கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள்ளாக எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். இறுக்கி பிணைக்கும் தசை நார்களால் உடல் செயலால் முழுமையும் அவர் நன்றாய் இணைந்து இசைவாய் பொருந்தியிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு உறுப்பும் அதனதன் அலுவலுக்கு ஏற்ப செயல்படுவதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பினால் கட்டிடமாக எழும்புகிறது. கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு. எனவே ஆண்டவருக்குள் நான் உங்களுக்கு வற்புறுத்தி கூறுவதாவது, புறையினத்தால் நடப்பது போல இனி நீங்கள் நடக்கலாகாது. அவர்கள் மனத்தில் தோன்றும் எல்லா வீண் எண்ணங்களையும் பின்பற்றி வாழ்கின்றனர். அவருடைய அறிவு இருளடைந்து உள்ள மழங்கியதால் அவர்களுக்கு ஏற்பட்ட அறியாமையால் கடவுள் தரும் உயிரோடு தொடர்பின்றி வாழ்கின்றனர். உள்ள மரத்து போனவர்களாய் தீராத இச்சைக்கு உட்பட்டு எல்லா வகையான அசுத்த செயல்களையும் செய்ய காம வெறிக்கு தங்களையே கையெழுத்து விட்டனர். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு கற்றறியவில்லை. உங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கப்பட்டதும் போதிக்கப்பட்டதும் அவரில் அடங்கியுள்ள உண்மைக்கு ஏற்ப இருந்ததென்றோ, அதன்படி உங்களுடைய முந்தின நடத்தையை விட்டுவிட்டு தீய இச்சைகளால் ஏமாந்து பாழ்பட்டு போகும் பழைய இயல்பை களைந்து விடுங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உண்மையால் ஏற்படும் நீதியிலும் புனிதத்திலும் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். ஆகையால் பொய்யை விலக்கி ஒருவரிடம் ஒருவர் உண்மையாகவே பேசுங்கள். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் உறுப்புகளாயிருக்கிறோம். சிரம் கொண்டாலும் பாவத்திற்காக ஆகிறீர்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தனியட்டும். அலையைக்கு இடம் கொடாதீர்கள். திருடனினை திருடாமல் இருக்கட்டும். மாறாக வறியவர்களுக்கு உதவக்கூடிய முறையில் நேர்மையோடு கையால் பாடுபட்டு உழைக்க வேண்டும். தீய சொல் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும். கேட்போருக்கு அருள் பயன் விளையுமாறு தேவைக்கு ஏற்றபடி ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே சொல்லுங்கள். கடவுளின் பரிசுத்த ஆவிக்கு வருத்தம் விளைவிக்காதீர்கள். ஏனெனில் அவர் மீட்பின் நாளை முன்னிட்டு உங்களுக்கு தம் உத்தரையிட்டிருக்கிறார். மனக்கசப்பு, சீத்தம், சினம், வீண் கூச்சல், பழிச்சொல் ஆகிய அனைத்தும் உங்களை விட்டு ஒழியட்டும். எல்லா வகையான தீய மனமும் நீங்கட்டும். ஒருவருக்கொருவர் பரிவும் இரக்கமும் காட்டுங்கள். கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள்.